அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பரதி மற்றும் விஷ்ணுபிரியா. ரஷ்ய தடகள வீரர்கள் ஊக்குமருந்து பயன்படுத்தியது தொடர்பான குற்றச்சாட்டுகளை புலனாய்வு செய்த சுயாதீன அறிக்கையானது பல சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் பரந்த அளவில் அரசின் ஆதரவுடன் நடைபெற்றிருக்கும் மோசடிகள் நிகழ்ந்துள்ளதற்கு குற்றம் கூறத்தக்க சான்றுகளை கண்டறிந்திருக்கின்றது. ரஷ்யாவின் சுகாதார அமைச்சகம், வெளிநாட்டு உளவு சேவை மற்றும் விளையாட்டுகள் தயாரிப்புக்கான மையம் ஆகிய மூன்று அரசு நிறுவனங்களும் ஊக்கமருந்து பரிசோதனை மாதிரிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் முனைப்போடு ஈடுபட்டிருந்ததாக உலக ஊக்கமருந்து எதிர்ப்பு முகமை தெரிவித்திருக்கிறது.
From all of this comes a picture which emerges of an intertwined network of state involvement.
ரியோ ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள ரஷ்ய தடகள விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கும் தடையை முழு அணியினருக்கும் விரிவாக்குவதற்கான அழுத்தத்தை இந்த அறிக்கை கூடுதலாக்கியிருக்கிறது.
கடந்த வெள்ளிக்கிழமையன்று துருக்கியில் நடந்த ஆட்சிக்கழிப்பு சதிக்கு அரசின் பதில் நடவடிக்கையாக ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் களையெடுக்கப்பட்டுள்ளனர். 7000 மேலானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் 103 தளபதிகள் மற்றும் கடற்கரை படை தளபதிகளும் அடங்குவர் என்று துருக்கி பிரதமர் பினாலி இல்ரிம் தெரிவித்துள்ளார். 1/5 நீதிபதிகள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 8000 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 3 மில்லியன் அரசு ஊழியர்களின் ஆண்டு விடுமுறையையும் ரத்து செய்துள்ளார் இல்ரிம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீஸ் நகரில் ட்ரக் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நினைவு கூட்டத்தில் பிரான்ஸ் பிரதமர் மானியல் வால்ஸுக்கு எதிராக குரல்கள் எழுப்பப்பட்டன. நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்ட 1 நிமிட மௌன அஞ்சலிக்கு அமைச்சர்கள் தயாராகிய போது கொலைகாரர் எனவும் பதவி விலக வேண்டும் எனவும் பிரதமருக்கு எதிராக இடைமறித்து சிலர் குரல் எழுப்பினர். அதிபர் பிரான்சுவா ஒலாந்த் பாரிஸில் நடந்த நினைவு கூட்டத்தை முன்னெடுத்தினார்.
கென்யாவில் மனித உரிமை வழக்கறிஞர் அவரது கட்சிக்காரர் மற்றும் அவர்களது ஓட்டுநரை கொலை செய்ததாக 4 போலீஸ் அதிகாரிகள் மீது கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. தனது கட்சிக்காரர் சார்பாக கென்ய போலீஸை எதிர்த்து புகார் ஒன்றை பதிவு செய்தார் கென்ய வழக்கறிஞர் வில்லி கிமானி. அதன் பிறகு இந்த மூவரும் காணாமல் போனார்கள். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளனர். பின் அவர்களது உடல்கள் ஆற்றில் வீசப்பட்டன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை 4 போலீசாரும் திட்டவட்டமாக மறுத்துள்ளனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
வங்கதேச தலைநகர் டாக்காவில் 3 வருடங்களுக்கு முன் அடுக்குமாடி தொழிற்சாலை ஒன்று இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. தொடர்பாக 38 மீது கொலை குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாட்டின் மிக மோசமான தொழிற்சாலை விபத்தாக கருதப்பட்ட ராணா பிளாசா என்ற அந்த கட்டிட விபத்தில் 1000 மேலானோர் பலியாகினர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் ஆடை தயாரிப்பு தொழிலாளர்கள்.
ஆப்பிரிக்காவில் 10-19 இடையே உள்ள வயதினர் இறப்பதற்கு எய்ட்ஸ் மற்றும் HIV தொற்று ஒரு பிரதான காரணமாக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகளுக்கான நிறுவனத்தின் தலைவர் அந்தோனியிலே கூறியுள்ளார். 2000 பலியானவர்களின் எண்ணிக்கை 2 மடங்கை காட்டிலும் உயர்ந்துவிட்டதாக லே கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச எய்ட்ஸ் கருத்தரங்கத்தின் துவக்கத்தில் அவர் இவ்வாறு பேசினார். உலகளாவிய தொற்று எண்ணிக்கை சரிவை கண்டுள்ளது. ஆனால் சமீபத்திய ஐநா அறிக்கை ஒன்று சில பகுதிகளில் இந்த நோய் ஏற்பட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலை கையாண்ட விதத்தை இந்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நியாயப்படுத்தியுள்ளார். பாதுகாப்பு படையினரை கூடுதலாக பயன்படுத்தியது குறித்த எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதிலளித்துள்ளார். போராட்டத்தை கட்டுப்படுத்த உயிருக்கு ஆபத்து விளைவிக்காத ஆயுதங்களை பயன்படுத்தியதாக அவர் கூறியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவையில் எதிர்க்கட்சியின் தலைவராக இருக்கும் குலாம் நபி ஆசாத் காஷ்மீரில் தற்போது எழுந்துள்ள நெருக்கடி நிலையை கையாளும் விதத்துக்கு தன்னுடைய கட்சி ஆதரவு அளிக்காது என கூறியுள்ளார்.
நாட்டின் கிரிக்கெட் போட்டிகளை நிர்வகிக்கும் பிசிசிஐ அமைப்பில் விரிவான சீர்திருத்தங்களை அமல்படுத்த வேண்டி இந்திய உச்சநீதிமன்றம் நிர்வாகக் குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி பிசிசிஐ அமைப்பில் அமைச்சர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் 70 மேற்பட்ட எவரும் பதவி வகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.